நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
தொடர் வண்டி நிகழ்ச்சியை வழங்குபவர் நமது பல்கலைக்கழக மக்கள் தொடர்பு அலுவலக பணியாளர் தமிழ் ரசிகன் அவர்கள்.
நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவு. கடந்த தொடர்வண்டி பகுதியில் காதலை பற்றி, என் அவளும் உன் அவனும் அப்படிங்கிற பெட்டியை பற்றி பார்த்தோம். எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் மார்க்ஸுக்காக ஜென்னி மாதிரி விட்டு கொடுத்து வாழ்றது மட்டும் காதல் இல்லை. ஜென்னிக்காக தன்னோட கொள்கைகளை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்த மார்க்ஸ்னோட காதலும் ஒரு அழகான காதல் தான் அப்படிங்கிறத கடந்த பெட்டியில் பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெட்டி பல தீய விளைவுகளை உறக்க சொல்கிற பெட்டி. ஆரம்ப காலத்தில் அடிமைகளாக கிடந்த மனுஷங்களை தொழிலாளர்களாக மாத்திரக்காக ஏற்படுத்தப்பட்டது இந்த பெட்டி. ஆனால் இன்றைக்கி வாழ்க்கைங்கிற இந்த தொடர் வண்டியில் இணைக்கப்பட்ட பெரிய பிழையாக இது மாறிடுச்சு. பிழைன்னு தெரிஞ்சும் திருத்தப்பட முடியாமல் போன பெட்டி தானே திருந்தறக்கும் தயாராக இல்லாத ஒரு பெட்டி இது. தீய விளைவுகள் ஏற்படுத்துகிற இந்த பெட்டி தொடர் வண்டியவே எரிச்சிடக்கூடிய தீ இருக்குது இதில். அந்த தீயையும் தீக்கிறக்காக புறப்பட்டிருக்கிற இந்த பெட்டி தான் இந்த சாதி தீப்போம் பெட்டி. காலங்காலமாக மக்களோட மனசில் நஞ்சாக விதைஞ்சு ஆழகால விஷமாக மாறி நிற்கிற சாதி, அது எப்படி எல்லாரையும் தீயில தள்ளிட்டு இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்திய சமூகத்தோட கட்டுமானத்தில் ஒவ்வொரு நரம்புகளும் சாதி அடுக்குகளால் கட்டப்பட்டிருக்கு. இந்தியாவில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையினோட உணவு, உடை, வாழ்விடம், கல்வி, தொழில், திருமணம், எதிர்காலம், இப்படி எல்லாமே அந்த குழந்தையினோட சாதிங்கிற பெயரால் பிணைக்கப்பட்டிருக்குன்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்தில் 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இருக்குது. மேலே 6ஆம் வகுப்பு படிக்கிறதுனா பக்கத்து ஊருக்கு தான் போகணும். அப்படி நானும் என்னோட கூட படித்தவங்களும் 5ஆவது முடிச்சுட்டு 6ஆவது படிக்கிறதுக்காக பக்கத்தூர் பள்ளிக்கூடத்துக்கு போனோம். அப்போ ஏற்கனவே எங்கள் ஊரில் இருந்து அங்கே போயிட்டு இருக்கவங்க ஒரு சிலர், அதாவது எங்கள் சீனியர்ஸ், எங்ககிட்ட வந்து அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த பையங்ககிட்ட மட்டும் சேர வேணாம், அவங்க ஏதாவது தப்பு செஞ்சுட்டு உங்களை மாட்டி விட்டுருவாங்க, அதுவும் இல்லாமல் வேணும்னே நீங்கள் அவங்க ஜாதி பேரை சொல்லி திட்டினதாக சொல்லி வாத்தியார்கிட்ட அடி வாங்கி வச்சுருவாங்கன்னு அறிவுரையால் பயமுறுத்தினாங்க. ஆரம்பத்தில் எங்கள் ஊர் பையங்களை தவிர யார் கூடயும் சேராமல் இருந்தனாங்க. கொஞ்ச நாள்லேயே மற்ற பசங்க கூடவும் சேர ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் பள்ளிக்கூட லீவு நாளில் ஒன்று சேர்ந்து ஊர் சுற்றுறக்க ஆரம்பித்தோம். பொதுவாக அப்போ எல்லாம் நான் ஞாயிற்றுக்கிழமை நாளில் குளிக்கவே மாட்டேன், ஏன்னா லீவு நாளில் குளிக்க வேண்டியதில்லைங்கிறது ஒரு கணக்கு. அப்படி ஒரு லீவு நாளில் எங்கள் கூட படிக்கிற ஒரு பையன் வீட்டுக்கு நாங்கள் ஒரு 4-5 பேர் போனோம். அந்த வீட்டில் இருந்த ஒரு பாட்டி எங்களில் ஒரு பையனை மட்டும் வெளியில் நிற்க வச்சிட்டாங்க. முதல்ல எங்களுக்கு அவனை பார்த்து சிரிப்பாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நேரம் அவனால் வெளியில் நிற்க முடியாமல் அவங்க வீட்டுக்கு ஓடிட்டான். எங்கள் கூட வந்த இன்னொரு பையன் அந்த பாட்டிக்கிட்ட போய், எதுக்கு அவனை வெளியில் நிற்க வச்சிட்டிங்க பாட்டின்னு சொல்லி கேட்டான். அவன் குளிக்காமல் இருப்பான், அவங்களோட பழக்க வழக்கம் எல்லாம் நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அப்படியே பக்குன்னு இருந்துச்சு. எங்கே நான் குளிக்கலன்னு தெரிஞ்சால் என்னையும் வெளியில் நிற்க வச்சுருவாங்களோன்னு தோணுச்சு. ஆனால் அந்த பையனோட அப்பா அதெல்லாம் இல்லை, அந்த பையன் வேற ஜாதி, அதான் பாட்டி அவனை வெளியில் நிற்க வச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னார். நாங்கள் வீட்டுக்குள்ளே போகிறப்பவே அந்த பாட்டி ஒவ்வொருத்தரையும் உங்கள் அப்பா யார், என்ன பண்ணுறாருன்னு கேட்டது எங்களோட ஜாதியை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான்னு அப்போ எங்களுக்கு அது புரியல. அதுக்கப்புறம் யார் வீட்டுக்கு போகிறதுனாலும் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். அந்த பாட்டி வீட்டுக்குள்ளே வர வேணான்னு நிற்க வச்ச அந்த பையனோட வீட்டுக்கு போகிறப்ப கூட அவங்க வீட்டில் தாழ்ந்த சாதின்னு சொல்லி உள்ளே விடாமல் போன மாதிரி இவங்க உயர்ந்த ஜாதின்னு சொல்லி உள்ளே விட மாட்டாங்களோன்னு நினச்சி வெளியிலேயே நின்றுட்டேன். அப்போ அவனோட அம்மா வந்து, ஏன் சாமி வெளியிலேயே நின்றுட்டீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டாங்க. இப்போ அந்த பாட்டி சொன்ன நல்ல பழக்க வழக்கம் எது, யார் என்னன்னு கேட்டு வீட்டுக்குள்ளே விட்ட அந்த பாட்டியையும் எங்ககிட்ட அன்பாக நடந்துக்கிட்ட இவங்களையும் எப்படி ஒப்பிடுறதுன்னு தெரியாத வயசு அது. பாடப்புத்தகத்தில் முதல் பக்கத்தில் தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல்னு இருக்கும். அப்போ எங்களுக்கு அதுக்கான அர்த்தம் தெரியல. அதில் தீண்டாமைங்கிறத மட்டும் அடிச்சுட்டு காலாண்டு ஒரு பாவச்செயல், அரையாண்டு ஒரு பெருங்குற்றம், முழாண்டு ஒரு மனிதத்தன்மையற்ற செயல்னு மாற்றி எழுதி வச்சு வாத்தியார்கிட்ட அடி வாங்கியிருக்கோம். இப்போ வரைக்கும் எனக்கு புரியாத ஒரு விஷயம், நான் இந்த ஜாதிங்கிற ஒரு விஷயத்தை எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. வெளிப்படையாக தெரிவிக்கப்படாமல் எனக்கே தெரியாத ஒரு விதத்தில் இந்த சாதியை பற்றின உணர்வும் நம்பிக்கையும் எனக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்கு. இப்படித்தான் எல்லாரோட மனசுலேயும் இந்த ஜாதிங்கிற உணர்வு புதைக்கப்படுது. அந்த உணர்வு புதைக்கப்படுறப்போ தீய விஷயமாக இருந்தாலும் அது மக்கி நல்ல உணர்வுகள் வளர்றதுக்கு உரமாக மாறிடும். ஆனால் சிலரோட மனசில் இந்த உணர்வுகள் விதைக்கப்படுறதுனால மரமாக வளர்ந்து விழுது விட தொடங்கிறது. அந்த விழுதையெல்லாம் வெறும் விழுதோடு இருக்காமல் பல உயிர்களை காவு வாங்குகிற கழுமரமாகவும் மாறிடுது. சரி, முதல்ல இந்த ஜாதியினோட தோற்றத்தையும் அதனோட பின்புலத்தை பற்றியும் பார்க்கலாம். மனுஷனோட பரிணாம வளர்ச்சி முழுமையடைஞ்சு கூட்டம் கூட்டமாக வாழத் தொடங்கினான். அதுக்கப்புறம் நாகரிகம், குடும்பம், பண்பாடு இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புகளை வரையறுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வாழத் தொடங்கினான். தன்னோட அன்றாட பணிகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்யறதுக்காகவும், சுத்தம் சுகாதாரம் இதெல்லாத்தையும் பின்பற்றுறதுக்காகவும், சமூகத்தோட நலனுக்காகவும் ஒவ்வொரு மனுஷங்களும் அவங்களுக்குன்னு ஒரு தொழிலை தேர்வு செஞ்சிட்டாங்க. அப்படி அவங்க ஏற்றுக்கிட்ட அந்த தொழிலோட அடிப்படையில் அவங்க குழுவுக்குன்னு ஒரு பெயரையும் அடையாளப்படுத்திட்டாங்க. விவசாயம் பார்க்கறது, துணி துவைக்கிறது, முடி வெட்டுறது, சாலைகளை சீரமைக்கிறது, மேற்பார்வை செய்கிறது, சமைக்கிறது, காவல் புரியறது, கல்வி புகட்டுறது, இப்படி பல நிலைகளில் அவங்க செயல்பட்டாங்க. ஆனால் பிற்காலத்தில் இதுவே வந்து ஒரு குழு குழுவாக பிரிஞ்சவங்க ஒரு சமூக மாற்றம் பெற்றாங்க. அதாவது இந்த சமூகத்தினோட உருவாக்கத்துக்கு அப்புறம் உயர்வு தாழ்வுங்கிற ஒரு விஷயம் தோன்ற ஆரம்பிச்சது. அவங்க செய்கிற தொழில், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருவாய், இது எல்லாத்தையும் முதன்மையாக வச்சுட்டு உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு பாகுபாடு வந்துச்சு. அதன்படி உயர்ந்தோர் இருக்கிற குடியிருப்பு பகுதிக்கு தாழ்ந்தோர் அனுமதிக்கப்படலை. அவங்களுக்கான பல உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டது. உலகத்தில் பல பகுதிகளில் இந்த பாகுபாடு பார்த்திங்கன்னா, ஏழை பணக்காரன், கருப்பு நிறத்தை சிவப்பு நிறத்தவன் அப்படிங்கிற பல நிலைகளில் இன்றைக்கும் இது பின்பற்றப்பட்டுட்டு தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் சாதிய பாகுபாடுங்கிறது தொழில்முறை அதுக்கப்புறம் வருமானத்தினோட அடிப்படையில் இருக்குது. பல மாநிலங்களில் சாதி பிரச்சனைகளால் ஏற்பட்ட கலவரங்களில் லட்சக்கணக்கான மக்கள் பலியாயிட்டு தான் இருக்காங்க. இது தமிழகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆதிக்க ஜாதியினோட குடியிருப்பு பகுதியில் தாழ்ந்த ஜாதிக்காரங்க நுழையக்கூடாதுங்கிறதுல ஆரம்பிக்கிறது இந்த சாதிய பாகுபாடு. கிராமப்புறங்களில் இருக்க இந்த சாதிய பாகுபாடுங்கிறது காலங்காலமாக வெறுனே இருக்குது. இன்னும் கூட தங்களோட வீட்டுக்கு புதுசாக வர்ற தன்னோட பேரன் இல்லைனா பேத்திங்களோட நண்பர்களை நீங்கள் என்ன ஆளுகன்னு கேட்குற பாட்டிகளை நம்ம வீட்டு திண்ணைகளில் பார்க்க முடியும். மேல் சாதியினரோட பொருட்களை தொடக்கூடாது, அவங்களுக்கு சரிசமமாக உட்காரக்கூடாது, பேருந்துகளில் இருக்கைகளில் அமர்ந்துட்டு பயணம் செய்யக்கூடாது, சில பகுதிகளில் பேருந்துகளில் ஏறவே அனுமதி கிடையாது, செருப்பு அணியக்கூடாது, தோளில் துண்டு போடக்கூடாதுன்னு பல கட்டுப்பாடு இருக்குது. ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்துட்டிங்கன்னா பள்ளிக்கூடங்களில் கூட மேல் சாதியினரோட குழந்தைங்க தான் வந்து இருக்கைகள்லையும், கீழ் சாதியினரோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தரையிலையும் அமர வைக்கப்பட்டிருந்தாங்க. குழந்தைகள்கிட்ட பாகுபாடுங்கிறது இப்படி தான் ஆரம்பத்தில் விதைக்கப்படுது. நாமெல்லாம் ஆளும் பரம்பரை அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட நம்ம சொல்கிறப்போ அவங்க நம்மளை திருப்பி கேட்குறாங்க, நம்ம யாரை ஆண்டோம் அப்படின்னு. அப்போ வந்து ஒரு கீழ் சாதியினர் குறிப்பிட்டு இவங்க தான் நமக்கு அடிமையாக இருந்தாங்க, இவங்களை தான் நாம் ஆண்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆளுமை தன்மையை நம்ம குழந்தைகள்கிட்ட ஊட்டி வளர்க்குறாங்க. மாற்று சாதியில் காதல் வயப்படுற ஒரு ஆணையோ அல்லது பெண்ணையோ அவங்க கௌரவ கொலைங்கிற பெயரில் காவு கொடுக்கறக்கும் தயாராகிறாங்க. ஒரு அமைதியான குடும்பம், அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி, தாத்தா, பாட்டி இப்படி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கல்லூரி பருவத்தில் காதல் வருது. வீட்டில் திருமண பேச்சு ஆரம்பிக்கிற சமயத்தில் தன்னோட காதல் விஷயத்த குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட தெரிவிக்கிறாங்க. தெரிவித்த ஒரு சில தினங்கள்லேயே வயிற்று வலி தாங்காமல் தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டா அப்படிங்கிற செய்தி வருது. ஆனால் உண்மையிலேயே அவளோட சாவுக்கு காரணம் வயிற்று வலி இல்லை, அவங்க குடும்பத்தாரோட சாதி வெறி தான். வேற ஒரு சாதியை சேர்ந்த ஒருத்த தங்களோட மகளை காதலிக்கிறது தெரிஞ்சதும் அவங்களோட சாதியை சேர்ந்த சொந்தக்காரங்களும் ஊராரும் எங்கே நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்னு பயந்து இவங்க சாதி மேலே கொண்ட அந்த காதலால் தங்களோட பெண்ணோட காதலுக்கு கருமாதி செஞ்சிட்டாங்க. தமிழகத்தையே உழுக்கின சாதி கௌரவ கொலை பார்த்தீங்கன்னா தருமபுரி இளவரசனோட மரணம். காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சாதி வெறியர்களோட சூழ்ச்சியினால் கொலை செய்யப்பட்டு தற்கொலை நாடகங்க அரங்கேறிச்சு. இளவரசன் சாகரக்கு முன்னாடி அவருக்கு என்னெல்லாம் தோணிருக்கும்? தனக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் சாதிங்கிற ஒரு கேவலமான விஷயத்துக்காக தன்னோட உயிரை எடுக்க போகிறத நினச்சி எப்படியெல்லாம் துடிச்சிருப்பார்? இந்தியாவில் இது மாதிரி வருஷத்துக்கு 1000 அதிகமான கௌரவ கொலை நடந்துட்டு தான் இருக்குது. தமிழகத்தை விட பீகார்லேயும், ஒரிசாலேயும், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்துலேயும் இந்த சாதி வெறி கொடூர தாண்டவம் ஆடிட்டு தான் இருக்குது. காதலர்களை கட்டி போட்டு உயிரோடு எரிக்கிறது, அவங்க குடும்பத்தை ஊற விட்டு ஒதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் சர்வசாதாரணமாக நடந்துகிட்ருக்கு. பல வருஷங்களாக வளர்த்து ஆளாக்கி நல்ல கல்லூரியில் சேர்த்து படிக்க வச்சு அவங்க விரும்பின உயரத்தை அடையிறதுக்கு உந்துகோலாக இருக்கிற குடும்பம் தன்னோட மகனோ மகளோ வேறு சாதியை சேர்ந்த ஒருத்தரை காதலிக்கிறது தெரிஞ்சதும் தன்னோட குடும்பத்தினோட கௌரவம் கெட்டு போயிட்டதான் நினச்சி அவங்கள கொலை செய்யறதுக்கும் துணிகிறாங்க. இந்த கொலைக்கு அப்புறம் தங்களோட குடும்பம் கொலைகார குடும்பங்கிற பெயர் எடுக்கிறதையோ, நாம் குற்றவாளியாக சிறைச்சாலை கம்பிகளுக்கு பின்னாடி நிற்க போகிறோம், அது வந்து நம்மளோட கௌரவத்துக்கு பங்கம் விளைவிச்சிரும் அப்படிங்கிறதையோ அவங்க நினச்சி பார்க்குறதில்ல. தங்களோட சாதிக்காக தான் பெத்த பிள்ளையே கொலை செஞ்சுட்டு தன்னோட சாதி பெருமையையும் சாதி அந்தஸ்தையும் சாதி பண்பாட்டையும் நிலைநிறுத்திட்டேன், இனி என்னோட சாதியை சேர்ந்த சொந்தக்காரங்க முன்னாடி தலை நிமிந்து நிற்பேன் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்குள்ள இருக்குது. கொலகாரப்பட்டத்தை சுமக்கிறதையோ தன்னோட ஆயுள்ல பாதி வருஷத்தை சிறையிலேயே இருக்க போறதையோ அவங்க யோசிச்சே பார்க்கறதில்ல. இதையெல்லாம் சாதிங்கிற தீ இன்னும் தாங்கிதான் நின்றுட்டு இருக்கு அவங்கள எரிச்சுக்கிட்டு. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 2014 மே மாதத்திலிருந்து ஜூலை வரைக்கும் இடைப்பட்ட அந்த 3 மாதங்களில் சாதியினோட பெயரால 17 கௌரவ கொலை நடந்திருக்கு. ஒரு வடமாநில வார இதழில் பார்த்தீங்கன்னா கௌரவ கொலை சம்பந்தமான ஒரு கட்டுரை வெளியாச்சு. அதில் 2012-14 வரைக்குமான காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் 22 மாவட்டங்களில் தற்கொலை செஞ்சுக்கிட்ட பெண்களோட எண்ணிக்கை 1971. இதில் 30 வயசுக்குட்பட்ட பெண்கள் பார்த்துட்டிங்கன்னா 90% பேர் கௌரவ கொலை செய்யப்பட்டு அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க, சொந்தக்காரங்க, காவல்துறையை சேர்ந்தவங்க இவங்களால தற்கொலைங்கிற பெயரில் எரிக்கப்பட்டிருக்காங்கிற அந்த புள்ளி விவரம் தெரிவிக்குது. இந்த கொலைகள் எல்லாம் கிராமங்களில் மட்டும்தான் நடக்குதுன்னு நாம் சொல்லிட முடியாது. நம்ம நாட்டினோட பல முக்கிய நகரங்கள்லையும் முன்னேறிய மாநிலங்கள்லையும் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், சிவகங்கையில் வேற சாதியை சேர்ந்த ஒரு இளைஞரை காதலிச்சு திருமணம் செஞ்சிட்ட பின் அவரோட அப்பாவாலையும் சொந்தக்காரங்களாலையும் எரிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. தான் சாக போகிறது உறுதி அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு தன்னோட தங்கச்சிக்கு தன்னோட நகைகளை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கழட்டி கொடுத்துருக்காங்க. சாக போகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட மனசில் என்னெல்லாம் என்ன ஓடிருக்கும்? இத்தனை நாள் தன்னை அரவணைச்ச தன்னோட அப்பாவோட கைகள் தன்னை கொல்லுன்னு அந்த பொண்ணு நினச்சி பார்த்துருக்குமா? அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் தன்னோட குழந்தை பிறந்த தருணத்தில் அவருக்கு இருந்த மகிழ்ச்சி, அந்த பொண்ணை தோளில் சுமந்து வளர்த்த அந்த நெகிழ்வான எந்த தருணமே அந்த அப்பாவுக்கு ஞாபகம் வந்திருக்காதா? இலக்கியத்திலையும் சினிமாவிலையும் சாதி மாறின காதலை கொண்டாடுற நாம, நம்ம சமூகம் நிஜ வாழ்க்கையில் சாதியை காரணம் காட்டி கொலை செய்யறது வரைக்கும் போகிறது ஒரு புரியாத புதிராதான் இருக்கு. அடுத்தவங்களோட காதலை ரசிக்கிற நாம நம்ம பிள்ளைங்களோட காதலை வெறுக்க காரணம் நம்ம சாதியில் கலந்துட்ட ஒரு சாதிய வன்மம் தான். ஒவ்வொரு சமூகமும் இன்னொரு சமூகத்தோட சேர்ந்து தான் பயணிக்குது. இந்த பயணத்தில் ஏற்படுற நன்மைகளை நாம் வெளியில் சொல்லாமல் தீமைகளை மட்டுமே அதிகமாக பார்த்துட்டு அதை பிஞ்சிலேயே நஞ்சு கலக்கிற மாதிரி தான் சமூகத்தில் சாதி வரி இன்னும் தாண்டவம் ஆடிட்டு இருக்கு. பிள்ளைகளை பெற்று வளர்த்து படிக்க வச்சு பெரிய கனவுகளோட பெற்றவங்க இருக்கும்போது அவங்க பிள்ளைகள் காதல்னு சொல்லி அவங்களோட கனவுகளை வேரோடு பிடுங்கி எறிகிறப்ப தான் பெரும்பாலான பெற்றவங்களால் அதை தாங்கிக்க முடியறதில்ல. ஆனால் சில நேரம் பிள்ளைகளோட காதலை படிக்காத பெற்றவங்க கூட ஏற்றுக்கிறாங்க, படித்த பெற்றவங்க ஏற்றுக்கிறதில்ல. வசதி படித்து பெற்றவங்க கூட ஏற்றுக்கிறாங்க, ஆனால் ஏழைகள் ஏற்றுக்கிறதில்ல. ஆக இந்த கௌரவ கொலைக்கு பாமர படிக்காதவன் படித்தவன் ஏழை பணக்காரங்கிற எந்த பாகுபாடும் கிடையாது. அவங்களோட ஜாதி பெருமையும் சமூகத்தில் அவங்களோட நிலைமை என்னாகுமோ, சொந்தக்காரங்களோட ஏளன பேச்சுக்கு ஆளாகிருவோமோ, இப்படியெல்லாம் யோசிக்க யோசிக்க தான் கடைசியில் பிள்ளைங்க மேலே இருக்க அன்பு அவங்களுக்கு கொலவெறியாக மாறிடுது. கௌரவ கொலையினோட தலையீட்டில் பெரும்பாலும் சாதி கட்சிகள் தான் அதிகமாக இருக்குது. நோயை கட்டுப்படுத்த வேண்டிய மருத்துவர்களே கிருமியாக இருந்து இந்த சாதி நோயை பரப்புகிறாங்க. உங்கள் காதலனோட உண்மையும் உறுதியும் எங்களோட பெருந்தன்மை விஞ்சட்டும் அப்படின்னு சொல்லி பெற்றவங்க இவங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா கௌரவ கொலைகளுக்கு சமூகத்தில் இடமே இருக்காது. ஆனால் அந்த மாதிரி நடக்கிறது இல்லையே. சில பெற்றவங்க தங்களோட எண்ணத்துக்கேற்ப பிள்ளைங்க நடக்கலை அப்படின்னாலும் அவங்க எங்கேயோ மகிழ்ச்சியாக இருந்துட்டு போகட்டுன்னு விட்டுடுறாங்க. திருமணம் முடிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, தங்களோட பிள்ளைகள் மனசை மாற்றி தங்களோட கூட்டிகிட்டு வந்து வேற திருமணம் செஞ்சு வச்சு தங்களோட ஜாதி பெருமையும் குடும்ப கௌரவத்தையும் நிலைநாட்டிடலாம் அப்படிங்கிறதான் சில பெற்றோரோட எண்ணம். அதுவும் கைகூடலனா தான் கௌரவ கொலைங்கிற ஆயுதத்தை கையில் எடுக்க தொடங்கிடுறாங்க. பழமையான சாதி தீண்டாமை அளவிலையும் கொத்தடிமை முறைகள்லையும் கிராமப்புறங்களில் இருந்து வந்துச்சு. இன்றைக்கும் பல கிராமங்களில் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா சாதி பாகுபாடு கிராமத்தில் மட்டும்தானா, வளர்ந்துட்ட இந்த பெருநகரங்களில் இல்லையா? அதான் இல்லை. கிராமப்புறத்தை விட நகர்ப்புறத்தில் தான் சாதிய பாகுபாடு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. இது பல இழப்புகளை வந்து இன்றைக்கி ஏற்படுத்திட்டு இருக்கு. இங்கே இருக்கிற சாதி பாகுபாடு நவீன பாகுபாடுன்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்ஆர் இல்லைனா ஒரு டீம் லீடர் தன்னோட கட்டுப்பாட்டு கீழே இருக்க பணிபுரியிற ஒரு குழுவில் திறமையாக வேலை செய்கிறவங்கள விட தன்னோட சாதியை சேர்ந்தவங்கள ஊக்குவிக்கிறது, அவங்க அந்த வேலையில் திறமை இல்லாதவங்களாக இருந்தாலும் அவங்கள மேலே கொண்டு வரதுக்கான முயற்சி செய்கிறது, திறமை இருக்கிற ஒரு சிலரை அதே நிலைமையில் வச்சிருக்கிறது, இது எல்லாமே அந்த சாதிய பாகுபாடு தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க வேலை செய்கிற நிறுவனத்தில் அவங்க ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாரையும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மாதிரியான இந்த சமூக வலைத்தளங்களில் ஒன்று சேர்த்தி அவங்க சாதியினோட பேர்லேயோ இல்லை அவங்க சாதியை அடையாளப்படுத்துகிற ஒரு பேர்லேயோ ஒரு குரூப் ஆரம்பித்து காலை வணக்கத்தில் ஆரம்பித்து இரவு வணக்கம் வரைக்கும் தங்களோட சாதி பெருமையையும் அதனோட வெறியையும் சர்வசாதாரணமாக புகுத்திட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு குரூப் வச்சுருக்கிறவங்க அந்த குரூப்போட பேராக சுதந்திரத்துக்காகவோ இல்லை சாதி எதிர்ப்பு சமய எதிர்ப்பு மாதிரி போராட்டங்களில் ஈடுபட்டவங்க பேரில் தான் வச்சுட்டு தங்களோட ஜாதி வெறியை பரப்புகிறாங்கங்கிறது ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்குது. இங்கே ஜாதி வெறிங்கிறது சிலருக்கு மச்சமாக இருக்குது, ஆனால் சிலருக்கு முகமாகவே இருக்குது. இப்ப குஜராத் மாநிலத்துல நடந்துட்டு வர்ற இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனை பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கவனம் இருக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா இதுல ஈடுபட்டிருக்கவங்க எல்லாமே இளைஞர்கள். இவங்களோட கருத்து என்னன்னா தன்னை விட குறைவான ஒரு தாழ்ந்த சாதியினருக்கு கிடைக்கிற அரசு சலுகை தனக்கு கிடைக்கிறதில்ல, அவங்களுக்கு கிடைக்கிற அதே இடஒதுக்கீடு தனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க போராடிட்டு இருக்காங்க. இதை பத்தி நான் என்னோட நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசும்போது கூட அவரு வந்து தன்னோட பார்வையில் இந்த போராட்டம் சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் உண்மையிலேயே நாம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சலுகைகளையும் இடஒதுக்கீட்டையும் இல்லை, அவங்களோட பின்புலத்தை தான் நாம முதல்ல பார்க்கணும். இப்போ ஒரு 100 அடி கிணத்துல 10 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு 100 அடி தாம்பு கயிறு சமமாக போட்டு அவங்கள மேலே கொண்டு வர செஞ்சிடலாம். ஆனால் அதே 100 அடி கிணத்துல மேலிருந்து கீழே 20 அடி தூரத்தில் 2 பேர், 40 அடி தூரத்தில் 2 பேர், 60 அடி தூரத்தில் 2 பேர், 80 அடியில் 2 பேர், 100 அடியில் 2 பேர்னு இருக்காங்கன்னா 20 அடியில் இருக்கிறவருக்கு 20 அடி கயிறு போதுமானதாக இருக்கும். அது மாதிரி தான் 40 அடியிலையும் 80 அடியில் இருக்கிறவங்களுக்கு 40 அடி கயிறும் 80 அடி கயிறும் போதுமானதாக இருக்கும். ஆனால் 100 அடியில் இருக்கிறவங்களுக்கு தான் 100 அடி கயிறு அவசியமாக நம்ம கொடுக்கணும். அதை விட்டுட்டு 80 அடி கயிறை போட்டுட்டு 100 அடி ஆழத்தில் இருக்கவங்களை மேலே ஏறி வர சொல்கிறதோ இல்லை 100 அடி கயிற நாற்பது அடியில் இருக்கிறவங்க பயன்படுத்த நினைக்கிறதோ எந்த விதத்தில் ஒரு நியாயமான விஷயமா இருக்கும்? சுதந்திரத்துக்கு 67 வருஷத்துக்கு பின்னாடியும் இடஒதுக்கீடு தேவையான்னு பொருளாதார ரீதியில் குரல் கொடுத்துட்டு இருக்கவங்க இன்னும் இருக்காங்க. ஆனால் சுதந்திரத்துக்கு 67 வருஷத்துக்கு அப்புறமும் பிச்சை எடுக்கிறதும் குப்பை பொறுக்கிறதும் தன்னோட பிழப்புக்கு வழின்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கவங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க? அவங்களோட இந்த நிலைமைக்கு அடிப்படை காரணம் என்ன, சமூக காரணம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு முக்கியமான விஷயம்தான். சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரம் வெளியிடப்பட்டால் இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட மக்களோட நிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் வெளிவர போகிறதில்ல, மாநிலத்துக்கு மாநிலம் அவங்களோட நிலைமை எப்படியெல்லாம் வேறுபடுதுங்கிற விவரமும் தெரிய வரும். குஜராத், ஜார்க்கண்ட் மாதிரியான மாநிலங்களில் இருக்க தாழ்த்தப்பட்ட குழந்தைகளோட நிலைமையை விட தமிழகத்தில் இருக்க தாழ்த்தப்பட்ட குழந்தைகளோட நிலை மேம்பட்டதா இருக்கிறதா யூனிசெஃப் வந்து தன்னோட ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்கு. அதாவது ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப நாடு முழுக்க இருக்க தாழ்த்தப்பட்டவங்களோட நிலை மோசமானது தான். எல்லா மாநிலங்கள்லேயும் அவங்க பெரும்பாலும் கடைசி நிலைமையில தான் இருக்காங்க. இருந்தாலும் மாநிலங்களுக்கு மாநிலம் அவங்களோட சமூக பொருளாதார சூழல் மாறுபட்டிருக்கு. குஜராத் மாதிரின்னு வளர்ச்சிக்கு உதாரணமாக கொண்டாடப்பட்ட குஜராத்தை விட தமிழகத்தில் தாழ்த்தப்பட்டவங்களோட நிலை உயர்ந்திருக்கு அப்படிங்கும்போது தான் இதில் எது உண்மையான வளர்ச்சி, யாருக்கான வளர்ச்சி உண்மையான வளர்ச்சிங்கிற ஒரு சமூக நீதி வெளியில் வரும். குடிநீரிலிருந்து சுடுகாடு வரைக்கும் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு நாட்டில் சாதி மறுப்பு, சமூக நல்லிணக்க நோக்கங்கிற பெயரால் மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து சாதி ரீதியிலான விவரங்களை மறைக்கிறது அபத்தமான ஒரு விஷயம். சாதி தீண்டாமையையும் கௌரவ கொலைகளையும் தடுக்கிறதுக்கு மறுபடியும் தாடி வச்ச கிழவர்களோ இல்லை முண்டாசு கட்டி முரசு கொட்டிட்டு மீசக்காரங்களோ வரணும்னு நாம் எதிர்பார்க்காம சாதியை மறுப்பை நம்மகிட்ட இருந்தே தொடங்குவோம். எந்த இடத்துலையும் சாதி பெயரை பயன்படுத்தாமல் நம்ம பிள்ளைங்களையாவது மனுஷங்களாக வளர்க்குறது தான் இதுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். சாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வார், நீதி பிரிவுகள் செய்வார் அங்கு நித்தமும் சண்டைகள் செய்வார், சாதி கொடுமைகள் வேண்டாம் அன்புதன்னில் செலுத்திடும் வையம், ஆதரவுற்றிங்கு வாழ்வோம் தொழில் 1000 மாண்புறச் செய்வோம், ஒன்றென்று கொட்டுமுரசே அன்பில் ஓங்கென்று கொட்டுமுரசே நன்றென்று கொட்டுமுரசே இந்த நானில மாந்தருக்கெல்லாம். வளர்ந்துவிட்டு இந்த சாதியை தடுக்க முடியாது, ஆனால் மறைக்க முடியும். மறைக்கிறதுக்கு நாம் செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை தமிழ் ரசிகன் அவர்கள் வழங்கிய தொடர் வண்டி நிகழ்ச்சி கேட்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அவரை சந்திக்கும் முன் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணிற்கு அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ளுங்கள்.